நல்ல ஆண்டவரே, இந்த நாளை காயங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் எங்கள் ஆண்டவர், ஆண்டவர் நீங்கள் எங்கள் தகப்பனப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைகள். ஆண்டவர் அற்புதத்தை செய்து, அதிசயத்தை செய்து, ஆசீர்வதித்து எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவர். எங்களை நடத்தி செல்லுங்கப்பா, எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது என்ன ஆண்டு, என்ன ஆண்டு என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆசீர்வாத ஆண்டு. இந்த ஆசீர்வாத ஆண்டிலே நீயும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி தெரியுமா? நீங்களும் நானும் இந்த வருஷத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? கடந்த வருஷத்திலே விட்ட பிழைகளை இந்த வருஷத்திலே விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. கடந்த வருஷம் கடந்துட்டது, அது நமக்கு திருப்ப கொடுக்கப்படவே மாட்டார். ஆனால் கடந்த வருஷத்திலே செய்தவைகளை, தவறினவைகளை, விட்டவைகளை, செய்யக்கூடாதவைகளை இந்த வருஷத்திலே நாம் செய்யாது இருப்போமாக. இது தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலே நீங்கள் பலமாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவென்று சொல்லி நான் தேவனுக்குள்ளே நம்புகிறேன். நான் கடந்த வருஷத்தை குறித்து பேசலாம் என்று சொல்லியும் யோசித்தேன். ஆனால் அது ஆசீர்வாதமான ஆண்டாக சபையிலே அது சொல்லப்பட்டு பிரயணப்படுத்தப்பட்டு விட்டிருக்கிற பொழுது நாம் அந்த ரீதியிலே சில வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்திலே பகிர்ந்து கடந்து செல்லுகிறது நல்லது என்று சொல்லி நான் கருதி கொண்டேன். ஆகிலும் நாம் கடந்த வருஷத்திலே விட்டவைகளை, செய்யக்கூடாதவைகளை, தவறினவைகளை இந்த வருஷத்திலே செய்யாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே நீ தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய சமூகத்திலே உனக்குள்ளே நீ ஒரு முடிவை எடுத்துக் கொள்வது உன்னுடைய ஆசீர்வாதமான இந்த வருஷத்திற்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லி நான் தேவனுக்குள்ளே நம்புகிறேன். இன்றைக்கு கேட்டால் ஆசீர்வாதம் என்று சொன்னா என்ன? நாம் எல்லாரும் தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வாதத்தை விதம் விதமாக பார்த்துக் கொள்வோம். ஆசீர்வாதம் என்னங்க என்று சொல்லி கேட்டால், என்ன ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டால், தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் ஆசீர்வாதத்தை விதம் விதமாக குறித்து பகிர்ந்து கொள்வீர்கள். எல்லாரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் ஒரே காரியத்தை நீங்க சொல்லவே மாட்டீங்க. தனிப்பட்ட தனிப்பட்ட அவருடைய குடும்பத்துக்கு தேவைப்பட்ட, அவருடைய வாழ்வுக்கு தேவைப்பட்ட ரீதியிலே ஆசீர்வாதத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். எனக்கு இப்படி, எனக்கு இப்படி, எனக்கு இப்படி, என்னுடைய குடும்பத்திற்கு இப்படி என்று சொல்லி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் ஆசீர்வாதத்தை குறித்து பதில் கொடுப்பார்கள். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கிற பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்திருந்தாலும், நான் ஒரு காரியத்திலே போய் மோதிக்கொண்டேன். என்ன தெரியுமா? ஒரு தேவனுடைய ஊழியன், ஒரு தேவனுடைய தாசன், அல்லாவிட்டால் தேவனாலே நடத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன் தன் ஜனங்களை எப்படி ஆசீர்வதித்தான்? இன்னைக்கு உங்களை இல்லாவிட்டால் என்ன எடுத்து கேட்டால் ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்னா என்ன சொல்லி சொன்னா, எல்லாவற்றையும் என்னத்தை விரும்புகிறீர்கள் சொல்லி சொன்னா, பணத்தில் தொடங்கி ஏதோ ஒரு காரியத்திலே நாம் முடிப்போம், இதுதான் ஆசீர்வாதம். இதைத்தான் நாம் விரும்புவோம், இதைத்தான் நம்முடைய சிந்தனையிலே கொண்டு கொள்வோம். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்திலே நாம் நல்லா இருக்க வேண்டும். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்தில் எங்களுடைய வாழ்வு செழிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். கடந்த வருஷத்தில் பட்ட கஷ்டங்களை இந்த வருஷத்திலே நாம் படக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி பல விதத்திலே ஆசீர்வாதங்களை நாம் தேவனுக்கு முன்பாக அடுக்குவோம். கடந்த வருஷத்திலே அடுக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்களும் இந்த வருஷத்திலே தொடர்ந்து அடுக்கப்பட்டுக் கொண்டே போகலாம். ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய தாசன், தேவனாலே வழிநடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவன் ஒரு தேவ ஜனக்கூட்டத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறான் என்பது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இதுவரைக்கும் நானும் அப்படி பார்த்தது கிடையாது. ஆசீர்வாதம் என்று சொல்லி போனால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எனக்கு நிறைவாக்கு. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் குடும்பம் அப்படி இருக்கிறது, என்னுடைய காரியம் எப்படி இருக்கிறது பாரும் ஆண்டவரே, இதை இப்படி மாட்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம்? தேவனிடத்திலே கேட்டுக்கொள்வோம். இதுதான் நம்முடைய சிந்தனையிலே எட்டிய ஆசீர்வாதம். ஆனால் வேதத்திலே ஊழியர்கள், தேவதாசர்கள் தேவ ஜனங்களை எப்படி தெரியுமா ஆசீர்வதிக்கிறார்கள்? ஆச்சரியமாக இருக்கிறது. எண்ணாகமம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 6வது அதிகாரம்.
அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கக்கடவா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபியாய் இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே.
24வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். தேவ ஊழியக்காரன் தேவனுடைய சமூகத்திலே இருந்து தேவ ஜனத்தை பார்த்து என்ன சொல்லிதான் தெரிகிறான் சொல்றான், உனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், உனக்கு நல்ல வீடு கிடைக்க வேண்டும், இதுதான் இத்தனை வருஷமும் நம்முடைய ஆசீர்வாதம். ஆனால் தேவ ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொல்றான், கர்த்தர் உன்னை காக்க கடவர், தேவன் உன்னை இந்த வருஷத்திலே காக்க வேண்டும். ஆச்சரியம் என்ன தெரியுமா, நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதமான வார்த்தை எப்படி வருகிறது தெரியுமா? கர்த்தர் உங்களை காக்கிடவர். அடுத்த வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் தன்னுடைய முகத்தை என்ன செய்ய வேண்டுமா? எங்கள் மீது, ஜனத்தின் மீது, தேவ பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ண வேண்டும். அது சமன் ஆசீர்வாதம். நாம என்ன தெரியுமா கேட்போம், ஆண்டவரே அதை யாரும் ஆண்டவரே, இதுதான் எங்களுக்கு தெரிந்த ஆசீர்வாதம். இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டாலும், இத்தனை வருஷங்கள் சந்தித்து கடந்து வந்தாலும், எங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா, எங்கள் சந்ததி எல்லாம் நல்லா இருக்க வேண்டும், என் எதிர்காலம் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். ஆசீர்வாத தலைப்பிலே கேட்டால் இதை விட்டால் வேற எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவ மனுஷன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, அது ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாயிருக்க கடவர், உன்மேல் மனதுருக்கமாயிருக்க கடவர், உன்மேல் அன்பாயிருக்க கடவர். இது என்ன தெரியுமா, ஆசீர்வாதம். இந்த வருஷத்தின் முதலாவது நாளில் நாம் எல்லாரும் இருந்து தேவனிடத்தில் பல ஆசீர்வாதங்களை கேட்டிருப்போம், மறக்கவே முடியாது. பல விருப்பங்களை நாம் தெரிவித்திருப்போம். ஆனால் தேவனை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய முகம் என் மேல பிரகாசிக்கணும், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை அளவில்லாமல் சூழ்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்டிருப்போமான் சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை எப்படி நடத்தும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கட்டாயம் கேட்டிருப்போம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வேண்டி இருப்பீர்கள், உங்கள் எதிர்காலத்தை குறித்து வேண்டி இருப்பீர்கள், உங்கள் குடும்பங்களை குறித்து வேண்டி இருப்பீர்கள், உங்கள் பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் வைத்திருப்பீர்கள். ஆனால் முகம் என் மேல பிரகாசிக்கணும் ஆண்டவரே, என் ஜனத்தின் மீது பிரகாசிக்கணும் ஆண்டவரே, உங்கள் சபையின் மீது பிரகாசிக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி யாரும் நாம் கேட்டிருக்கவே மாட்டோம். உண்டு, இது தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவன் தன் ஜனத்தை பார்த்து சொல்லல, யாரும் கொஞ்சம் பாரு என்று இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவரே எனி வர்ற பிரச்சனையிலிருந்து தப்பி, எனி வர்ற காரியத்திலிருந்து விடுவிச்சு, எனி வர்ற காரியங்களிலிருந்து அவளை காப்பாற்றி நடத்தும் என்று சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறது. அவன் ஆசீர்வதிச்சு என்ன தெரியுமா, தேவனுடைய முகம் அது இந்த ஜனத்தின் மீது பட வேண்டும் ஆண்டவரே, கிருபையானது இந்த ஜனத்தை என்ன செய்ய வேண்டும், சூழ்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கிறான், ஜனத்தை ஆசீர்வதிக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க, 26வது வசனம்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக்கிறவர் என்பதே.
கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல பிரசன்னம் ஆக்கி சமாதானத்தை கட்டளையிடுவாராக. தேவனுடைய முகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் யாராவது சொல்லியிருப்போம், ஆண்டவரே இந்த வருஷத்திலே உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு, இந்த ஆசீர்வாதமான ஆண்டிலே உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே என்ன இருந்தாலும் சரி, என்ன இல்லாவிட்டாலும் சரி, உம்முடைய பிரசன்னம் எனக்கு ஆண்டவரே. தேவ ஊழியக்காரன் எப்படி ஆசீர்வதிக்கிறான், இவங்க தேவ பிரசன்னத்தில் மூழ்கன், தேவனுடைய கிருபையில இவங்க என்ன செய்யணும், மூழ்கன், தேவனுடைய முக பிரகாசத்தை இவர்கள் என்ன செய்யணும், அணிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவனுடைய மனுஷன் ஆசீர்வாதமாக வழங்குகிறானே ஒழிய வேற எதையும் வழங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா அவர்களுக்கு வந்து, இங்க பாரு எங்களுக்கு வெள்ளியும் இல்லை கிடையாது, பொண்ணும் கிடையாது, எங்கிட்ட எதுக்குமே கிடையாது, ஆனா இயேசுவின் நாமம் மாத்திரம் இருக்குது, இதுதான் சொத்து, இதுதான் சொத்து, வேற எதுக்கும் கிடையாது. இஷ்டமா எழும்பி நட இல்லையோ பேசாம அதுலயே இரு, இஷ்டமா எழும்பினட இல்லாட்ட அப்படியே இரு. தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கான், தேவனுடைய பிரசன்னத்தினாலே உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினாலே ஆண்டவரே இந்த ஜனங்களை நிறைத்தரணும். என்ன தெரியுமா, ஆசீர்வாதமான வார்த்தை இதுதான். அந்த ஜனங்களை பார்த்து தேவ மனுஷன் சொல்லுகிறான், ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், நானா இருந்தா முன்னுக்கு இருந்து நல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஏதாவது கட்டு கட்டா என்னை ஆசீர்வதிக்கட்டுக்குமா, பேக் பேக்கா ஆசீர்வதிக்கட்டுக்குமா, என்ன பொட்டி தட்டி கிட்டிய எல்லாமா என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர என்னை ஆசீர்வதித்தா மாத்திரம் போதாது, பின்னுக்கு இருக்கிறவங்க எனக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க எல்லாரையும் எப்படி ஆசீர்வதிக்க வேணும், அப்படி ஆசீர்வதியும் ஆண்டவர். எனக்கு இந்த தேவ மனுஷன் வந்து நின்று தேவனுடைய பிரசன்னத்தினால இவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கு இல்லையா. ஆனா ஆரோன் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு பார்த்து சொல்லப்படி நீ எப்படி ஆசீர்வதி, எப்படி ஆசீர்வதி, தேவனுடைய பிரசன்னத்தின், தேவனுடைய முகத்தின் சாயல் அது உன் ஜனத்தை மேல வந்து அமரணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபையானது அவர்களை சூழ்ந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. தேவ மனுஷன் தேவ சமூகத்தில் நின்று தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவை இல்லாமல் இருந்ததா, இவங்களுக்கு எத்தனையோ தேவை இருந்திருக்கு, அவங்களுக்கு மாத்திரம் அவங்க உங்களை விட என்ன பாவம் பாருங்க. நாம இருக்கிற நிலைமைகளை விட அவங்க அந்த நாட்களில் இருந்த நிலைமை இன்னும் மோசம்.
அவங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்தும் தேவ மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கிறான் தெரியுமா? தேவ பிரச்சனத்துக்குள்ள வாங்க. இதுல ஒருத்தன் எலும்பே இல்லைன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, எப்பவும் இந்த காரியங்கள்ல ஒராது ரெண்டு பேர் எலும்பு கையை காட்டிட்டு நிற்பாங்க. இந்த பள்ளிக்கூடத்துல கையை ஏற்றிட்டு விளையாட்டு காட்டுற மாதிரி பழைய ஏற்பாட்டு காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள். தேவன் என்று சொன்னா அவன் ஒன்னு ஒருத்தர் செலுத்தி எழும்பி ஆண்டு வருடத்தில் அடி வேண்டி அழிந்து போகிற காட்சிகள் ஏராளம். ஆனா இதுல எழும்பு இல்லைன்றது ஆச்சரியமா இருக்கு எனக்கு இல்லையா? ஆண்டு வருஷம் நான் ஜனத்தை ஆசீர்வதி. எப்படி ஆசீர்வதி? தேவனுடைய பிரசன்னத்தினால அவங்களோட முகம் மூடும். குஷ்ட ரோகத்தினால இல்ல, தேவனுடைய பிரசன்னத்தினால. குஷ்டரோகம் நெத்தில வரும் தெரியுமா? பழைய உடனே பார்த்தா இவர் குஷ்டம் தான் தெரியும். தேவ ஜனம் தேவனுடைய மனுஷன் சொன்ன ஆசீர்வதியும் எப்படி ஆசை? தேவனுடைய பிரசன்னத்தினாலே இவர்களை மறை. இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம். மத்தையில நாங்கள் பார்க்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை நீ தேடாத. எனக்கு நோமலாக இந்த ஆசீர்வாதமான பிரசங்கங்கள் பண்ணுகிறதையோ இல்லாமட்டால் எனக்கு தெரியாது. நான் தள்ளிவிடவில்லை, அது மலிவாக இருக்கிறபடியினால அதை நான் செய்யறதுக்கு விரும்புகிறது இல்லை. நன்றி யோசித்தேன், நன்றி சிந்தித்தேன், எப்படி ஒரு பிரசங்கம் பண்ணவா வேண்டாமா. ஆசீர்வாத ஆண்டிலே தொடக்கத்தில் இருந்து நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஏராளம். அதை விட நமக்கு 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 சொல்லி தனிப்பட்ட விதத்திலேயே ஒரு காட்டு இருக்கு பாரு. அதுலயும் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. என்னுடைய வசனம் சொல்லவா உங்களுக்கு எல்லாம்? எனக்கு என்ன வசனம்னு சொல்லி சொல்லவா? நீங்களே எனக்கு சொல்லல, நான் எப்படி உங்களுக்கு சொல்றது? பேசாம இருங்க. பிரசனத்தினால நிறைத்துக்கொள். இதுதான் உனக்கு இந்த வருஷத்தில் பலமான ஒரு ஆசீர்வாதம். அதற்குள்ள தங்கி, அதற்குள்ள மூழ்கி, தேவனுடைய கிருபையில பலப்படு, தேவனுடைய முகத்தை பா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். இதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய முகத்தை தேடுங்க. தேவையில்லாத முகங்களை தேடி களைப்படைந்து ஏமாற்றம் அடைந்து ஏயா கழுதில கண்ணீர், அதனால தேட வேண்டிய ஒரே ஒரு முகத்தை தேடு, நல்லா தேடு. அப்பொழுது வருகிற நன்மை என்ன தெரியுமா? உன் முகம் பிரகாசம். தேவனுடைய பிரகாசம் உன் மேல வந்திருக்க, தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உன்னை சூழ்ந்து. யோசுவா 22 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிங்கள். 5-6 வாசிங்கள்.
ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தர் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றிக் கொண்டிருந்த அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியும் நியாய பிரமாணத்தின் படியும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானதாக இருங்கள் என்றான். இவ்விதமாய் யோசுவா அவளை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள்.
6 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இவ்விதமாய் யோசுவா அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். எவ்விதமாய் ஆசீர்வதித்தார்? இவ்விதமாய் ஆசீர்வதித்தார். எவ்விதமாய் ஆசீர்வதித்தார்? இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கார் இவங்களுக்கு இப்படி இப்படி ஆசீர்வாதம் கொடுமாண்டவர, இப்படி இப்படி காணி ஆட்சிகளை கொடுமாண்டவர, இப்படி இப்படி வேலைகளை கொடுமாண்டவர், இவருடைய பிள்ளைகள் எல்லாம் படித்து பட்டதாரி ஆகணும் ஆண்டவர, இவருடைய குடும்பங்கள் எல்லாம் நல்ல உயர்ந்த வேலை தளத்தில் போய் சேரணும் ஆண்டவர, இவங்களெல்லாம் படித்து இன்ஜினியர் ஆகி உலகத்தில் ஏதாவது ஒரு வேலையை கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர என்று சொல்லி யோசுவா என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். அப்படியா இருக்கு?
இவ்விதமாய் யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து, தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் நின்று தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறான். எப்படி தெரியுமா? இவ்விதமா யோசுவா ஜனங்களை ஆசீர்வதித்து. இப்ப வாசிங்க 5வது முதல் பக்கத்தை.
ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து.
எந்த விதமாய் ஆசீர்வதித்தா யோசுவா? எந்த விதமாய் ஆசீர்வதித்தா? ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர வேண்டும். இது ஆசீர்வாதம். யோசுவா என்ன சொல்றாரு? இதுதானே சொல்றாரு. இவ்விதமாய் யோசுவா ஆசீர்வதித்தான். அதுக்கு மேல் பக்கத்தில் என்ன சொல்லுகிறது? நீயும் நானும் தேவன் மீது அன்பு கூற வேண்டும். இது ஆசீர்வாதத்துக்குள்ளே யோசுவா அடக்குகிறார். அப்படித்தானே இருக்குது. கீழ் வசனத்தை பார்த்தீங்கன்னா இவ்விதமாய், மேல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தேவனிலே கர்த்தரிலே அன்பு கூறுங்க. ஆபிரகாம் தேவனிலே அன்பு கூர்ந்தான். அதனாலே ஏகசுதன் சேஷ்ட புத்திரன் அவரை கொண்டு போய் என்ன செய்தான்? பலியிட துணிஞ்சான். நீங்க கடந்த வருஷத்திலே தேவனுக்காக துணிந்து இழந்தது என்ன? இந்த வருஷத்திலே நீங்கள் தேவனிலே அன்பு கூறுகிறதுனாலே, அல்லாவிட்டால் நாம் தேவனிலே அன்பு கூறுகிறதுனாலே துணிந்து இழக்க போகிறது என்ன? எப்படி யோசுவா ஆசீர்வதித்தான்? நீங்க எல்லாரும் தேவனிலே அன்பாயிருங்க. எத்தனை பேர் அன்பை தேடி ஓடி கடைசியில வந்து 4 ரூமுக்குள்ள இருக்கிறாங்க, ஐ மீன் 4 சிவருக்கு. எத்தனை பேர் அன்புக்கு அலைந்து திரிந்து ஓடி ஆடி பாடி வந்து கடைசியில் எங்க இருக்கிறாங்க? சாகவா சாகாமல் இருக்கவா? குளிசிய விழுங்கவா விழுங்காமல் இருக்கவா? இந்தியோட அழியவா இல்லாட்டா வாழவா? இதுதான் மனுஷனுடைய கடைசி சந்தர்ப்பம். எங்க என்னத்துக்கு இந்த உலகம் எங்கத்துக்கு ஓடுது தெரியுமா? அன்பை தேடி ஓடுகிறது. அன்பை தேடி ஓடி நாடிக்கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் யோசுவா என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தரிலே அன்பு கூறுங்க. என் ஆண்டவர் உன்னிலையும் என்னையும் அன்பு கூர்ந்தாரே, நீ அவர்களே அன்பு கூறு. அந்த விதத்திலே யோசுவா அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வருஷம் ஆசீர்வாதமான ஆண்டு. எல்லாரும் ஆசீர்வாதங்களை எவ்வளவு கனவு கண்டு அந்த விதத்தில் ஆசீர்வாதங்கள் தவறு என்றதை நான் சொல்லல. ஆனா இந்த விதத்திலையும் ஆசீர்வாதங்கள் இருக்குது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. எந்த விதத்தில் இருக்கு? தேவன் மீது அன்பு கூறணும் ஐயா. அன்பின் மேல அன்பு. அன்புக்கு ஆழம் இல்லையா? அன்புக்கு அகலம் இல்லையா? அன்புக்கு உயர்வு கிடையாது. இது அகாப்பு அன்பு. இது தேவனுடைய அன்பு. இந்த அன்பை நீ உன் ஆண்டவர் மீது செலுத்து, அது உனக்கு ஆசீர்வாதம். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒருவரிலே அன்பு கூறுவார் என்று சொல்லி சொன்னான், அவன் எதையும் அந்த நபருக்கா வண்டி செய்வான். எதையும் ஒரு மனுஷன் செய்வான். ஏன் தெரியுமா? அவ்வளவுக்கு அந்த நபரின் மேல் அவர்கள் அன்பு வைத்திருக்கிற படியினாலே. சும்மா பழகி அன்பு செலுத்துகிறதிலேயே அநேகத்தை சந்திக்கிறார்கள் இல்லையா? ஆனா யோசுவா என்ன சொல்றார் தெரியுமா? உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறேன்? நீ தேவனிலே இந்த வருஷத்திலே இன்னும் அன்பு செலுத்த வேண்டும். அதுல நீ இன்னும் வளர வேண்டும். தேவனுடைய அன்புக்குள்ளே நீ உறவாட வேண்டும். இதுவரைக்கும் உறவாடினது போதும். எங்க? இங்க
இதுவரைக்கும் பலவித அன்பை கண்டு ஏமாண்டு இருந்தது போதும். இனி நீ அன்பு செலுத்த வேண்டிய ஒரே ஒருவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனமே, நீ யாரிலேயே நீ அன்பாயிருக்க வேண்டும்? உன் ஆண்டவர்களே அன்பாய். பேதுருவே, நீ என் மீது அன்பாயிருக்கிறாயா? 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 கடைசியில் அவரே வந்து சொன்னார், என்ன தெரியும் ஆண்டவரே, இது உமக்கு தானே தெரியும். நல்ல பதில் பாருங்க. மழுவிக்கொள்ளுகிற பதில், தழுவிக்கொள்ளுகிற பதில், அது கர்த்தருக்கு தெரியும். இது மழுவிக்கொள்ளுகிற பதில். வழங்கிச்சுதா? தழுவிக்கொள்ளுகிற பதில்கள் என்ன தெரியுமா? கொமனான பதில் சொல்லுவார்கள். கான்கிரீட்டா பதில் கொடுக்க மாட்டாங்க, கொமனான பதில். அது தழுவிக்கொள்வதற்கு பதில். யோசுவா என்ன சொல்றான்? நீங்க நல்லா அன்பு கூறுங்கப்பா, அந்த விதத்திலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தது வாசிங்க. அடுத்தவர்,
அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கற்றுக்கொண்டு.
அவருடைய வழிகளில் எல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். இது என்ன என்ன இது? ஆசீர்வதியம் என்று சொல்லிவிட்டா இந்த ஆள் வந்து நின்று அன்பு கூறு, இயேசுவோட வழியில நட, என்னைய ஆசீர்வாதம் இது. இதையா நாம் எதிர்த்து எதிர்பார்த்து வந்தோம்? ஆண்டவர்கிட்ட போனா வருத்தம் செய்யமாதன்றா, பிரச்சனை போகுதுன்றா, ஆசீர்வதிக்கிறான்றா, நல்லா வாழ்றான்றா, இங்க வந்து பார்த்தா அவர்ல அன்பு கூறுன்றா, அவருடைய வழியில நடன்னு சொல்லி யாரு? தேவனுடைய மனுஷன் ஆசீர்வதிக்கிறான். அவருடைய ஜனக்கூட்டத்தை தேவனுடைய மனுஷன் நின்று ஆசீர்வதிக்கிறான். அவனுடைய ஜனக்கூட்டத்தை எப்படி? நீ கர்த்தருடைய வழியிலே நட. ஆண்டவர் என்ன தெரியுமா? நானே வழியும், என்னை அல்லாமல் பரலோகத்திற்கு வர முடியாது. நானே வழி. என்ன சொல்றாரு ஆண்டவர்? கர்த்தர் மேல நடங்க. இந்த வருஷத்தில் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல நடப்பது. ஆக்களுக்கு மேல நடவாதீங்க இந்த வருஷத்துல, தயவு செய்து. அதனால காயங்கள் தான் உருவாகும். ஆகினாலே நீ கடந்த வருஷத்துல செய்தவைகளை இந்த வருஷத்துல செய்ய கனவிலையும் நினையாத. இந்த வருஷத்துல நீ நடக்க வேண்டிய ஒரே ஒரு வழி இருக்குது, என்ன தெரியுமா? அது கர்த்தர் மேல நட, உன் ஆண்டவர் மேல நட. என்ன? யோசுவா எப்படி ஆசீர்வதிக்கிறார் வாசிங்க. அந்த இரண்டாவது பாயிண்ட் வாசி.
அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து.
அவருடைய வழிகளில் எல்லாம் நட. தேவனுடைய வார்த்தையின் மீது நட. தேவன் சொன்ன கற்பனையின் மீது நட. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தின் மீது நட. அதை பிடித்துக்கொள். பழைய பாட்டில் சில இடங்களில் வாசிக்கிறோம், சில காரியங்களை எழுதி கழுத்துல தொங்க விடு, சில காரியங்களை இறுதி பலையிலே எழுதிக்கொள். இதெல்லாம் பல விதத்தில் வார்த்தைகளை என்ன செய்யறேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கிறான் என்ன தெரியுமா? நீ தேவன் மீது இந்த வருஷத்திலே அன்பு கூறப்பா, நீ கர்த்தர் மீது அவருடைய வழியிலே இன்றைக்கு நட. இதுவரைக்கும் நீ எத்தனை வழியிலே நடந்தாய்? எத்தனை பேர் உனக்கு வழிகாட்டினார்கள்? எத்தனை வழியாய் போய், எத்தனை வழியாய் வந்து கடைசியில எங்க வந்திருக்கிறாய்? அல்லாவிட்டால் நீ கடந்து சென்று போய் வந்த வழியினுடைய பலன் என்ன? கர்த்தருடைய வழியிலே நடங்க, தேவனுடைய வழியிலே நடங்க. உனக்கு தேவனுடைய வழி என்னவென்று சொல்லி தெரியலையா? உனக்கு கர்த்தருடைய வழி என்னவென்று சொல்லி தெரியலையா? இந்த வருஷத்துல நீ சந்திக்க போகிற காரியங்கள இது வழி என்று சொல்லி உனக்கு தெரியலையா? இந்த வருஷத்துல நீ கடந்து போகிற நாட்கள்ல தேவனுடைய வழி எது, உலக வழி எது, மனுஷ வழி எது என்று சொல்லி உனக்கு தெரியலையா? தேவனுடைய சமூகத்தில் இரு. அப்பவும் கேட்கலையா? உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரத்திலே வந்து கேள். அவங்க கொடுக்கிற பதிலின்படி உன் வருஷத்தில் உன் ஓட்டத்தை தொடக்க. தேவ ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறான், என்ன கர்த்தருடைய வழியில நட, இதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய அன்பு கூறு, இதுதான் ஆசீர்வாதம். அடுத்து வாசிங்க.
அவர் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து
அவரை என்ன செய்யணுமா? பற்றி கொள்ள வேண்டும், அவரை அணுகிக் கொள்ள வேண்டும். அவருடைய அருகாமையை நாடு, அவரை பற்றிக்கொள், அவரை பிடித்துக்கொள், அவரை கைவிட்டுடாத, அவருக்கு பின்னுக்கு நில்லு. இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். ஆண்டவரை பட்டிக்கொள்ளு சொல்லி சொன்னா நாம என்னென்னத்தையெல்லாம் பட்டிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை பட்டிக்கொள்ளு சொல்லி சொன்னா நாம என்னென்னலாம் பட்டிக்கொண்டிருக்கிறோம்? நமக்கு நமக்குத்தான் தெரியும் நாம் எதை எதை பட்டிக்கொண்டு இருக்கிறோம் என்பது. வேற யாருக்கும் தெரியாது. என்று இந்த இருதயத்தில் நடக்கிற சில காரியங்கள் இருக்கு பாருங்க. இது யாராலும் இதுக்குள்ள, இது பெரிய போர்க்களம், இது பெரிய போர்க்களம். இதுக்குள்ள நடக்கிற யுத்தங்கள், சமாதானங்கள், ஒப்பந்தங்கள், காரியங்கள் யாருக்கும் புரியாது, யாருக்குமே புரியாது. ஆனாலும் யோசுவா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்க. ஆண்டவரோடு தெரிஞ்சுனா உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் வாங்க. அரை இருதயம் இல்ல, கா இருதயமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ஒருவர், எனக்கு தெரியல இந்த கதையில முன் பின்னு எல்லாம் சரியா புள்ளியான்னு சொல்லி தெரியல. ஒருவர் வீடு வித்தாரோ என்ன வித்தாரோ, வீடு வித்தாருன்னு வைங்க. வீடு வித்துட்டு, வீடு வித்துட்டு அவர் ஆணி மாத்திரம் அரைஞ்சிட்டு போனாரா, இல்லாட்டா அதுல இருந்ததோ தெரியாது. அந்த ஆணி மாத்திரம் அவருடைய பெட்ராக்கில் இருக்குது. இது வித்தவருடைய ஆணி. அவரும் கேட்டுக்கொண்டார், தயவு செய்து இந்த ஆணியை மாத்திரம் எடுத்துறாதீங்கப்பா. இதுவரைக்கும் நான் இந்த வீட்டுல இருந்தேனா, இதுவரைக்கும் இந்த தொப்பி ஒழுவின ஆணி இது, இதை மாத்திரம் எடுத்துறாதீங்க, தயவு செய்துன்னு சொல்லி எல்லாம் எழுதிட்டு போயிட்டான். மண்முறை வந்தார், தொப்பியைத்தான் கொழுவினார். அடுத்த முறை வந்தார், எக்கேட்டத்தான் கொழுவினார். அடுத்த முறை ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அதில் கட்டி விட்டு போயிட்டாரா? ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அதில் கட்டிட்டு அவர் போயிட்டாரா? நீ தேவனுக்கு முழு இருதயத்தோடும் அவரை பற்றிக்கொ, அவரை பார்க்க, அவரை நேசிக்க, அவர்களை அன்பு கூற இந்த வருஷத்திலே துடி. இதுதான் உனக்கு இந்த வருஷத்திலே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தில் பலவிதம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான் எப்படி தெரியுமா? நீ கர்த்தரிலே அன்பு கூறு, நீ தேவனுடைய வழியிலே நட, நீ என் ஆண்டவரை பற்றி பிடித்துக்கொள்.
அவரே உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக.
முழு இருதயம், முழு ஆத்மா, ஆவியோடும் உண்மையோடும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கு அவருடைய சன்னதி முன்பாக வாங்க. ஒரு சிலருக்கு ஆவியே கிடையாது ஆராதனை செய்கிறபோது. இந்த வருஷத்துல உன்னுடைய ஆராதனையை நீ செக்அப் பண்ண, தனிப்பட்ட ரீதியில நீ 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 ஆராதனை சொன்னா என்ன? ஆராதனையில நாம் எப்படி நிக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி எழும்பணும், எப்படி நடக்கணும், எல்லா விதத்திலையும் நீ உன்னை ஆராய்ந்து கொள். ஆராதனைக்கு எப்படி ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் சரீரத்தோடும் தேவனுக்கு ஆராதனை செய், இது யோசுவா உன்னை ஆசீர்வதிக்கிற விதம். துதி செய்வது ஏதோ தேவன் நமக்கு உருவாக்கின ஒரு காரியம் அல்ல, அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். அது எப்படி ஆசீர்வாதம் சொல்லிச்சுன்னா, நீ துதிக்க துதிக்க, நீ துதிக்க துதிக்க, ஆவியோடு முழு மனதோடு முழு சரீரத்தோடு முழுதாக தேவனுக்கு ஆராதனை செய்ய 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 எரிகோ மதில் விழும், கட்டுக்கள் அவிழும், நுகங்கள் உடையும். ஆசீர்வாதம் தேவனுடைய பிரசன்னம் அலையலையாக உன்னை தேடி வரும். ஆகையினாலே யோசுவா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த வாசிங்க திருப்பி இருக்கா?
அவரே உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக,
முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனுக்கு ஆராதனை செய். யார் தேவனுக்கு ஆராதனை செய், இது உனக்கு ஆசீர்வாதம். ஆவியோடு ஆராதனை செய்து தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற மனுஷனை அவனோட கதைச்சு பாருங்க. அந்த டேஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஆழம், அது எப்படி இருக்கும் என்பது வர்ணிக்க முடியாதது ஒன்று. தெரியுமா உங்களுக்கு, ஆராதனையில ஆராதனை என்பது நாம எல்லாம் சேர்ந்து வந்து ஆராதிக்கிறப்பாங்க, இதோடு இருக்கிறது ஒன்று அல்ல. தனிப்பட்ட விதத்தில் நீ ஆழத்துல போனி என்று சொல்லிச்சுன்னா அதுல ஒரு இன்பம் இருக்குது பாருங்க. அதை கண்டுபிடிச்சா தானே நான் பேசுகிறது என்னன்னு சொல்லி விளங்கும். விளங்குதா? அவருடைய இன்பம், அதனுடைய சமாதானம், அதனுடைய சந்தோஷம், அதனுடைய அது உனக்கு விளங்கணும் என்று சொல்லி சொன்னா அந்த இடத்துக்கு நாம் வந்தாத்தானுங்க. இன்னைக்கு கடலுக்கு கீழே ஒரு பரலோகமே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அங்க போனா தானே அதை குறித்து நமக்கு விளங்கும். விளங்குமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு, கடலுக்கு கீழே இன்றைக்கும் நம்முடைய கண்களாலே பார்க்காத எத்தனையோ மீன் வண்ணங்கள் இருக்குது, ஆனா தெரியாது. ஆனா சொல்றாங்க, கேட்கிறோம், அவ்வளவுதான். ஆனா தேவ மனுஷன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்படி ஆசீர்வதிக்கிறேன்? நீ ஆவியோடு தேவனை துதிக்கணும், நீ முழு பலத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஐயா, எந்த ஊழியத்தை நாம் செய்தாலும் தேவனுடைய சமூகத்திலே தேவ ஆராதனையிலே அந்த நேரத்திலே அங்க இல்லையன்னு சொல்லிட்டுனா நீயும் நானும் விடுகிற பெரிய புளியன்னு சொன்னா அதுதான். உனக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ஆராதனை. உங்களுக்கு தெரியுமா, இயேசு ஜபமா ஜபம் செய்கிற நேரத்தில் ஜப ஆலயத்தில் இருந்தார். எக்கச்சக்கமான காரியம், இயேசு செய்யாத ஊழியமா நானும் நீயும் செய்கிறோம். இயேசு செய்யாதது உண்டா நீ நானும் செய்கிறோம். பாருங்க, எனக்கும் உனக்கும் தான் தேவ செய்தி. நான் என்னுடைய பிரச்சனைக்கு ஆயிரம் நீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு ஆயிரம் காரியம் காட்டினா, நான் என்னுடைய பிரச்சனைக்கு ஆயிரத்தி ஒரு காரியம் காட்டுறேன். இது மனுஷீகம், இது தெரிந்த காரியம், இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு மனுஷனையும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அவன் தேவன்ல வைத்திருக்கிற அன்பையும் அழைக்க போறீங்களா? அழைக்க போறீங்களா? அவன் ஆராதனையிலே தேவ ராஜ்யத்திலே செயல்படுகிற விரத்தை விதத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். நான் ஊழியம் செய்யலாம், நான் ஊழியம் செய்யலாம், ஆனா இந்த ஊழியம் தேவனுடைய ஆராதனையை கெடுக்கும் என்று சொல்லி சொன்னா அது ஊழியம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்தை நீயும் நானும் உணர்கிறதையும் உறவாடுகிறதையும் ஒரு காரியம் நடுவில் நிற்கும் என்று சொல்லிச்சுனால் அது தேவனுக்கு பிரியமா என்பதை நீ தேவனுக்கு பேசி கற்றுக்கோ, அல்லாவிட்டால் உறவாடிக்கோ. யோசுவா என்ன சொல்லுகிறார்? நீ ஆராதி, தேவனோடு உறவாடு. தேவ பிரச்சனம்ன்றது சும்மா காரியம் இல்லைங்க. அதை அறிந்தவர்களுக்கும் புரிந்தவர்களுக்கும் அதற்குள்ளே நீர் போய் விளையாடுவர்களுக்கும் தான் நாம் என்ன பேசிக்கிறோம் சொல்லி புரிந்து கொள்ளும். இதுதான் நான் அடிக்கடி சொல்றது. ஆராதனைக்கு லேட்டா வரக்கூடாதுன்னு சொல்லி, தேவ ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லி. சரி, நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துட்டு நாம என்ன செய்யணும்? ஆனா அதற்குரிய காரியம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்று சொல்லிச்சுன்னா, அடுத்த நாள் தேவன் வருவதற்கு முதல் நாளே ஆயத்தம் தேவை. ஆராதனை குறித்து என்ன ஒரு விதத்தில் பேசலாம், ஆனா நான் ஆசீர்வாதத்துக்கு நிற்கிறபடினாலே அங்கே நான் போக விரும்பேன். ஆயிரம் காரியங்களை காட்டிட்டு போகலாம், ஆனால் தேவனுடைய சமூகம் தேவனுடைய ஆராதனை என்ற பொழுது எந்த ஊழியத்தில் எங்க நின்றாலும் அவன் நிக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் என்ன தெரியுமா? இந்த ஹோலுக்குள்ளதான் அவன் நிக்க. ஏன் தெரியுமா? ஒரு நாளும் அந்த பிரச்சனை இழந்து போக விரும்பவே மாட்டான். எனக்கு திரும்ப திரும்ப உள்ளத்தில் என்ன தெரியுமா போய்கொண்டிருக்குது? இந்த ஆழத்தை புரிந்து கொண்டால் தானே நான் சொல்லுகிறது விளங்குவதற்கு என்றதற்காக வேண்டி என் உள்ளத்திலே திரும்பவும் போய்கொண்டிருக்குது, ஓடிக்கொண்டே இருக்குது. நானும் மூசி மூசி சொல்றேன், ஆனா உள்ளத்துல என்ன தெரியுமா ஓடுது? இந்த ஆழத்தை புரிந்து கொண்டா தானே தேவனுடைய பிரசன்னத்தின் ஆளையா, அதை புரிந்து கொண்டாதான் நான் சொல்றது என்னன்னு சொல்லி விளங்கும். இல்லைன்னு நான் எவ்வளவும் சொல்லலாம், அது அப்படி போய் அப்படி போய்விடும். உன் பலத்தாலும் உன் ஞானத்தாலும் நீ செய்ய முடியாத காரியத்தை ஒரு ஆராதனையில் நீ செய்கிற ஒரு மனத்தால துதியிலே செய்து முடிப்பார். எனக்கு தெரியல எந்த ஊழியக்காரன் சொல்லி, நான் கொரியாவில் இருந்து போய் சொல்லி சொன்னேன். நான் நினைக்கிறேன் அந்த ஊழியக்காரனுடைய அவங்களோட அந்த தேசத்து அதிபதி டெலிபோன் பண்ணாங்களா அவரோட கதைக்கிறது. எனக்கு தெரியல எந்த ஊழியக்காரன் சொல்லி நான் பாஸ்டர் கேளுங்க, பாஸ்டர் தெரிய மாட்டேன். அந்த ஊழியக்காரன் வந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ஊழியக்காரன் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா அந்த தேசத்து உயர்ந்த அதிபதி பிரசிடென்ட்ல இருந்து இவருக்கு டெலிபோன் வந்துச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரா? நான் தேவனோட பேசிக் கொண்டிருக்கேன், நான் பேசி முடித்தது வந்தா பிறகு இவருக்கு நான் டெலிபோன் அடிச்சு கதைக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கதா. அடுத்தது பில்லி கிராம் இருக்காங்க இல்லையா, அமெரிக்கா தேசத்திலே வெள்ள மாளிகையில இன்றைக்கும் போய் வருகிற ஒரு தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமையான ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய கேட்டாங்களா, அவங்களோட நீங்க ஒரு ஒரு பிரசிடென்ட் ஒரு யூஎஸ்ஏல ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்க நின்றீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஜனங்கள் எல்லாம் மேட்டுக்கொள்ளுவாங்க, உங்களுக்கு எல்லாம் எலெக்ஷன்ல ஓட் போடுவாங்க, நீங்கே செய்யறீங்க இல்லைன்னு அவர் சொன்னாரா? நான் இருக்கிற நிலைமையில இருந்து இறங்கி வர எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி, இதை விளங்கி கொள்றதுக்கு உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னா நான் சொல்லுகிற தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் விளங்கிக் கொள்ளவே முடியாது. இதை விளங்கி கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய அபிஷேகமும் தேவனுடைய ஆராதனையும் எவ்வளவு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அடுத்து வாசிங்க,
கர்த்தரின் தாசனாய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையும் படியும் நியாய பிரமாணத்தின் படியும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமா இருங்கள் என்றான்.
வெகு சாவதானமா இருங்கள் என்று சொல்லி சொன்னா நான் கேட்டபடி தெரிஞ்சு கொண்டு வெறு அவதானமா மிக எச்சரிக்கையா மிகவும் கவனமாக இருங்க. யாரு? தேவனுடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்தபடி எல்லாம் நீங்க செய்வதற்கு நீங்க எச்சரிக்கையுள்ளவராக இருங்க. இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை அதன்படி செய்வதற்கு நீங்க எச்சரிக்கை உள்ளவராக இருங்க. விளங்குதா? யோசுவா அருமையா என்ன தெரியுமா, மோசே சொன்னதை அப்படியே தூக்கி கொண்டு வச்சு சொன்னான், மோசே சொன்னவைகளை நீங்க செய்ய தவறாதிருங்கள், எச்சரிக்காயிருங்கள், கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த வருஷத்திலே நீ கடந்த வருஷத்திலே செய்யாதவைகளை செய், கடந்த வருஷத்திலே செய்து தவறினவைகளை இந்த வருஷத்திலே செய்யாது. விளங்குதா? இப்படி தேவனுடைய மனுஷன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். என்னை ஆசீர்வதிக்க விட்டான், அவன் பிறந்ததுல இருந்து அவன் சாயும் வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ஆனா அவன் தேவனுடைய சமூகத்துல மூழ்கணும், தேவனுடைய கிருபையினால சூழ்ந்து கொள்ளும், தேவனுடைய சமாதானம் அவனை பட்டிக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையில இந்த மனுஷன் நடக்கணும், தேவனுடைய வழியில இந்த மனுஷன் நடக்கணும், தேவனுடைய அவனை பட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இது எல்லாம் அடுத்ததையா. முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆச்சரியம் இல்லை. எப்படி ஆசீர்வதிக்கிறான்? தேவ வார்த்தை நடக்க, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, தேவனுடைய முகத்தை கண்டுகொள்ள வேண்டும். சீக்கிரம் ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம், ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம். அதை விட்டு நீங்க முதல்ல ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரத்துக்கு அதை கடைசியா பார்த்து முடிப்போம். ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம், ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம். ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க, பாருங்க, வாசிங்க, ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணியபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருள்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை கைவிடாமலும்,
நம்மை கைவிடாமலும்,
நம்மை நெகிழ விடாமலும்,
நம்மை நெகிழ விடாமலும்,
அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து.
கொஞ்சம் பாருங்க, அப்படி இங்க பாருங்க, அவர் கைவிடாமலும் அவர்களை காத்து கடவர் சொல்லி முதல்ல நான் பார்த்ததுனால அங்க நிக்காதுங்க. நம்மை நெகிழ விடாமல் இருக்கணும். என்ன இது? ஆசீர்வாதம். ஆண்டவர் நாம் தளர்ந்து போகாத படிக்கு, நாம் நெகிழ்ந்து போகாத படிக்கு, நாம் வெந்து போகாத படிக்கு, நாம் சோர்ந்து போகாத படிக்கு இருக்கணும் என்பது யாருடைய ஆசீர்வாதம்? யோசுவா அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். சாலமோன், சாலமோன் அவர் என்ன ஆசீர்வதிக்கிறார்? எப்படி இவங்க இப்படி நெகிழ்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் மோசேக்கு தேவன் செய்தது சொன்னது எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றினார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார், எல்லாவற்றையும் நடத்தி வந்தார். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் இருக்கிறார். ஒரு வருஷத்தை நாம் சந்தோஷத்தோட வர வைக்கிறோம், ஒரு வருஷத்தை நாம் சந்தோஷத்தோடு வர வைக்கிறோம், ஆரவாரத்தோடு வர வைக்கிறோம், பல விதத்தில் வர வைக்கிறோம். ஆனால் அந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளே நாம் நெகிழ்ந்து போகாது இருக்க வேண்டும், நாம் சோர்ந்து போகாது இருக்க வேண்டும், நாம் தளர்ந்து போகாது இருக்க வேண்டும். ஆண்டவரே நாம் நெகிழ்ந்து போகாது படிக்கங்களை காத்தரலிங்கப்பா. அல்லாவிட்டா யோசி அவன் சொல்ல, இந்த ஜனங்கள் நெகிழ்ந்து போகாது படிக்க காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இது அவன் ஆசீர்வதிக்கிற விதம். தேவ மனுஷன் அவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறத என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் நெகிழ்ந்து போகக்கூடாதப்பா, இவனுடைய காலிலே தள்ளாடி போகக்கூடாது, முழங்கால்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர இந்த ஜனங்கள் நெகிழ்ந்து போகாது படிக்கு காத்து கொள்ளுமப்பா என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து வாசிங்க.
நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதுக்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்வதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக.
இது எனக்கு பார்த்துக்கொண்டு வருகிற பொழுது ஒவ்வொரு வார்த்தையில ஒவ்வொரு கட்டத்தை கொண்டு அவன் போறான். என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்தை அவர் மீது சாய்த்துக் கொள்வாராக. விளங்குதா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, கடைசி வசனத்தை. நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில், எங்களுடைய இருதயம் எங்க இருக்கணும் தெரியுமா? அவரிடத்தில் இருக்கணும், அவர் பக்கமாக சாய்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஒரு தேவ மனுஷனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது ஐயா, அப்படித்தானே அதுல இருக்குது. அந்த வசனத்தை வரியா பாருங்க, எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சு கொண்ட காரியம் என்ன தெரியுமா? அதுல பிற்பதி, அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை நியாயப்பிரமாணம் அது இது எல்லாத்தையும் முதல்ல பாட்டு வார்த்தைகள் தான். அதனால அங்க நிக்காம நாம அந்த கடைசி எடுத்து போவோம். இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. எங்களுடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக.
உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் சாய வேண்டிய ஒரே ஒரு இடம் இருக்கும் சொன்னா இந்த வருஷத்தில் அது தேவன் மீதாக இருக்கட்டு, என் ஆண்டவர் மீதாக இருக்கட்டு. இதுவரைக்கும் சாய்ந்ததும் போதும், இதுவரைக்கும் சோர்ந்ததும் போதும், இதுவரைக்கும் சாயக்கூடாத இடத்துல நாம் சாய்ந்திருக்கிறோம். ஆனா இன்றையில இருந்து இந்த வருஷத்தில் நானும் நீயும் சாய வேண்டிய ஒரு இடம் என்ன தெரியுமா? நானும் நீயும் சாய வேண்டிய ஒரு இடம் என்ன தெரியுமா? அது உன் ஆண்டவர். அப்படித்தான் அங்கே ஆசீர்வதிக்கிறான். தேவனுடைய மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கிறான்? ஆண்டவரே, 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 என் ஜனங்கள் சாய வேண்டிய ஒருவர் என்று சொல்லிச்சுன்னா அது உங்க மீது இருக்கணும். ஆண்டவர், அடிக்கடி நான் பக்கத்தில் இருக்கிற மேல சாஞ்சிடுறோம் பாருங்க. அவங்களுக்கு ஒளிய தொடங்க அவங்க எடுத்துருவாங்க, நீங்க விழுந்துருவீங்க. அதனால சாய வேண்டியவர் மீது சாய்ந்து கொள்ளுங்க. அவர் உழைஞ்சாலும் எடுக்கவே மாட்டார். நீ எப்பொழுது நேரம் அவர் மீது சாஞ்சாலும் அவர் உன்னை தாங்கிக் கொண்டே இருப்பார். பார்த்திருக்கீங்களா? எந்த சின்ன பிள்ளைகள் கூட தாய் தகப்புள்ள சாஞ்சு கொண்டு அவங்க கொஞ்ச நேரத்தில் உதறி விடுவாங்க பாருங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் மனுஷனா பிறந்தவன் சாஞ்சு கொண்டு விடுவான், சாஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லையா? ஆனா என் ஆண்டவர் பாரு, நீ எத்தனை கால வருஷமாக தேவன் மீது சாய்ந்து கொண்டு இருந்தாலும் அவர் நீ சாயிறதை அவர் ஏற்றுக்கொண்டே இருப்பார். எந்த நேரத்திலையும், எந்த காலத்திலையும், எந்த சந்தர்ப்பத்திலையும் நீ தேவன் மீது சாயிறதை விட்டுவிடாது. தேவன் மீது சாயிறதை விட்டுவிடாது. தேவன் மீது சாய்ந்து இருப்பதை விட்டுவிடாது. இப்ப ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நான் முடிச்சிடுறேன். ஓகே, இப்ப வாங்க. 2 சாமுவேல் 6:18 2 சாமுவேல் 6:18 இருந்து வாசிங்க. அதுல 2-3 வசனம் இருக்குது, வாசிங்க.
தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான இஸ்திரி புருஷராய சகல ஜனங்களுக்குள்ளும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தா என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை இஸ்ரவேலாய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடிப்பாடினேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாய மீகாளுக்கு மரணம் அடையின் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது.
என்ன தெரியுமா வருது? இந்த நீவருக்கு பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க இல்லையா? அப்ப ஏதோ எல்லாரும் பெரிய குரல்களை வச்சுக்கிற மாதிரி, எங்க குரல் நல்லா இருக்காது, எங்க குரல் அப்படி இப்படின்னு சொல்லி பலர் பல விதத்துல கதைச்சு ஏதோ விதத்துல ஆண்டவர்கள் பாடிச்சிட்டாங்க. சோத்திரம். நீங்க உங்களை இப்ப இந்த தாவீது ராஜாவோடு பக்கத்துல வச்சு பாருங்க. நீங்கன்னு நான் இந்த பூமியில வாழ்ற எங்கேயோ பக்கத்து வீட்டுக்கே நம்ம பேர் ஒழுங்கா தெரியுமோ தெரியாது. இந்த ராஜா சமஸ்த இஸ்ரவேல் இருக்கும், சமஸ்த இஸ்ரவேல் இருக்கும். அவன் ராஜாவாக இருந்த பெரிய ராஜா. இவன் மாதிரி ஒருத்தர் எழும்பினதே கிடையாது. வேதத்திலேயே இவன் இருந்த தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய இருதத்துல இடத்தை பிடித்த, நீங்க எல்லாம் இடத்தை பிடிச்சிருக்கீங்களோ என்னத்தை பிடிச்சிருக்கீங்களோ அது அடுத்த பிரச்சனை. பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்லிச்சுன்னா நாம என்ன இருக்கிறோம்? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், அது குரல் சிஸ்டர், அங்க சிஸ்டர், இங்க சிஸ்டர் சொல்லி பலர் பல மாதிரி சொல்லி படித்தோம் முடிச்சோம். இப்ப இந்த தாவீது ராஜா இங்க பாருங்க, நீங்க படிச்சத 6வது நகைச்சிருந்தா சொல்லவே மாட்டேன். யாராவது நீங்க தேவனுக்கு முன்பாக நின்று கர்த்தருக்கு ஆண்டவரே சோத்திரம் சொல்லி நீங்கள் படிச்ச பாட்டு இருக்கு பாருங்க,
யாராவது உங்களுக்கு நின்று இந்த நகைச்சு விளையாடி இருந்தா மேல சொல்லவே மாட்டேன். இந்த தாவீது ராஜா தேவனுடைய மனுஷன், பரிசுத்தப்பட்டி என்பது அந்த நாட்களிலே தேவன் அதற்குள்ளே இருந்து பேசின ஒரு காரியம். அந்த பரிசுத்தப்பட்டி கூட யாரும் தொடக்கூடாது, உரிமையாளர்கள் தான் தொட வேண்டும். அதெல்லாம் இருக்குது. இந்த தாவீது ராஜா பரிசுத்தப்பட்டியை திரும்ப இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிற பொழுது அவனுடைய சந்தோஷத்தில் ஆடினானோ என்ன செய்தானோ எனக்கு தெரியாது. அநேகருக்கு இந்த துதியிலே துதி செய்கிற பொழுது என்ன செய்யுதுன்னா பாருங்க, இதெல்லாம் என்னன்னு சொல்றது, இதெல்லாம் அங்க அந்தந்த இடத்துக்கு அந்தந்த வகுப்பு காரணத்தானே அந்தந்த டெஸ்ட் இல்லையா. தாவீது ராஜா ஏன் ஆடினான்னு சொல்லி அறிவறிக்கு போய் நாம விளக்கப்படுத்த முடியாது. அறிவறியை கொண்டு வந்து பத்தாம் பாப்புக்கு வாயாண்டு தான் சொல்ல முடியும். தாவீது ராஜா ஆடுறா 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 என்னண்டு ஆடினானோ எனக்கு தெரியாது. ஆடி தேவனுடைய பெட்டி போக தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நின்று ஆடு ஆடு ஆடிக்கொண்டு போன இடத்துல சவுல் ராஜாட மகள் இவங்க என்ன செய்யறான் தெரியுமா? இதுல எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதெல்லாம் விட்டுருங்க, நான் முடிச்சேன். அந்த தாவீது ராஜா பலி செலுத்தி திரும்பி ஜனங்களை ஆசீர்வதிச்சுட்டு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? தங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க திரும்பினான். அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க திரும்பினான். திரும்புகிற பொழுது ஒரு ஆள் குறுக்க வந்து நின்று இவ்வளவு பிரச்சனை நடத்திட்டு இருக்கா என்ன தெரியுமா? நீர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீர் பெரிய ஆள் சிஸ்டர், நீர் பெரிய ஆள், நீர் யார்? நீர் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜா. உங்களுடைய படிப்பு என்ன? உங்களுடைய பட்டம் என்ன? உங்களுடைய அந்தஸ்து என்ன? உங்களுடைய படம் என்ன? உமக்கு எத்தனை டேலண்ட், அது இருக்கு இது இருக்கு எல்லாம் இருக்குது, நீர் இப்படி இருக்கலாமா? சபையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அந்த ஜனத்துக்கு இந்த ஜனத்துக்கு என்ன நடக்குது பாருங்க. தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? என்னை ராஜாவாக இந்த ஜனத்துக்கு ஏற்படுத்தின அவருக்கு முன்பாகத்தான். இதை நீங்க யாராவது சொல்லியிருக்கீங்களா? எனக்கு இந்த ஞானத்தை தந்த அது அதுதானே ஆண்டவர், எனக்கு இந்த டேலண்ட் தந்ததே அவர் தானே, எனக்கு ஆண்டவர் குரலை தந்திருக்காரு அதனால படிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் அது எப்படி சொல்லிருக்கோம்? இல்ல, படித்தவனுக்கும் பேசி சொன்னவனுக்கும் பேசி அவனையே ஏதாவது சொல்லி திட்டு இவனை திட்டிட்டு தான் நாம கடந்து போறது இல்லையா? சரியான பதில்கள் சரியான நேரத்தில் வேதத்தில இருந்து நாம் எடுத்து பாதிக்கிறதே கிடையாது. தாவீது ராஜாவுக்கு நடந்து நடக்குது யாரு? நீர் இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, நீர் இப்படி செய்யலாமா, நீர் இப்படி செய்யலாமா? ஐயா, நீ தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியும். நீ தனிப்பட்ட விதத்தில் இந்த வருஷத்திலே உனக்கென்று கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை உன்னால் நிறுத்த முடியும். ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதன் ஆரம்பத்தில் சொல்லணும், இது ஒரே வழி என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. தாழ்ந்து போகிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. தேவனுடைய வசனத்தை அப்படியே கை கொள்றது நிபந்தனையோடு ஆசீர்வாதங்கள் பல இருக்கிறது. அதை செய்கிற பொழுது தேவன் அதை தருவார், இதை செய்கிற பொழுது அதை அப்படி எல்லாம் பல விதங்கள் இருக்கிறது. எங்கே தேவனுடைய மனுஷர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனாலே நடத்தப்படுகிற தேவனுடைய மனுஷர்கள் நின்று தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்குகிறது என்பதற்கு வேதத்தில் அட்டாட்சிகள் ஆதாரங்கள். தாவீது ராஜா திரும்பினது என்னத்துக்கு தெரியுமா? தன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க. தாவீது ராஜா திரும்பினது என்னத்துக்கு தெரியுமா? என் குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய சந்ததி எல்லாம் நல்லா இருக்க வேண்டும். இடையில வந்து நின்றாங்க பாருங்க, அது சரி வரா, இது செய்தது சரியா, அது செய்தது சரியா, அது செய்யக்கூடாத, இது செய்யலாம, இது செய்யக்கூடாத என்ற உடனே தாவீது ராஜா ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்க நினைச்சானோ என்னவோ எனக்கு தெரியல, அதோட பிளான் எல்லாம் மாறிட்டு பாருங்க. அங்கால ஆசீர்வாதிக்க கை வச்சுனவன் என்ன செய்தானோ எனக்கு தெரியாது. ஆசீர்வதிக்கப்படல, அவட வாழ்நாள் முழுத்தனும் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் கடந்து சென்றாலன்னு சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். உன்னாலே தனிப்பட்ட விதத்திலே உன் தேவனுடைய ஊழியக்காரணத்திலிருந்து புறப்பட்டு உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை உன்னுடைய சொற்களாலும் உன்னுடைய நடத்தைகளாலும் உன்னுடைய நடவடிக்கைகளாலும் உன்னால் இழந்து போக முடியும். இதற்கு வேதம் ஆதாரமாக இருக்கிறது.
ஆகையினாலே இந்த வருஷத்திலே நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா?
தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவன் மீது நட, தேவ வழியிலே நட, தேவனை பற்றிக்கொள், தளர்ந்து போகாது. இதுதான் உனக்கு தேவனுடைய ஊழிக்காரிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஆசீர்வாதம்.
இந்த வருஷத்துல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிக்காரன் ஆசீர்வதிக்கிற பொழுதெல்லாம் உன் தலையை கீழே போட்டு விட்டு பேசாமல் உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா?
அதை செய்.
உனக்கு வேண்டாமா?
நல்லா எதிர்த்து பேசு, நல்லா துள்ளு, நல்லா குதியங்குத்து,
எல்லாம் செய்.
அதுக்கு பிறகு வருஷத்தின் முடிவிலே வந்து நின்று சொல்லி கொண்டு சொல்லக்கூடாது, ஆண்டவரே எனக்கு ஏன் இது வரவில்லை, எனக்கு ஏன் இது தரவில்லை, எனக்கு ஏன் இது கொடுக்கப்படவில்லை, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி நடந்தது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அடுத்த முறை பேசுவாரு.
ஆகையினாலே நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா,
தேவனுடைய சமூகத்திலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க.
தேவ ஊழியக்காரங்க எலும்பு நின்று ஆசீர்வதித்த விதங்களை நாங்கள் பார்த்தோம்,
ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பார்த்தோம். விளங்குதா? ரெண்டும் இந்த பார்த்த சம்பவத்துக்கு என்ன தெரியுமா? உண்டு, தேவ ஊழியக்காரங்கள் ஆசீர்வதித்தார்கள், அவங்க ஆசீர்வதித்த வார்த்தைகள் இன்னும் ஒரு புறம்பானதாக இருக்கிறது.
அதைவிட தாவீது ராஜாவுடைய சம்பவத்தில் பார்த்தோம்னு சொன்னா, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ஒரு மனுஷனை, ஆசீர்வதிக்க புறப்பட்ட ஒரு மனுஷனை அவள் தன்னுடைய செயற்கையினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவளுக்கு சாபமாக மாற்றிக் கொண்டாள். இந்த வருஷத்துல இவைகள் உன் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நடக்காத படிக்கு
கவனம் உள்ளவர்களாக இருங்க, கவனம் உள்ளவர்களாக இருங்க, கவனம் உள்ளவர்களாக. ஏன் தெரியும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை என்ன? நான் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.
தேவனாலே நடத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு மனுஷனை வைத்து இவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் ஆவான்.
அப்படி இல்லையோ, நீ எழும்பி நின்று வந்தது, நீ ஆசீர்வதிக்கிற விதம் சரியில்லை, நீ செய்த காரியம் சரியில்லை, நீ கதைச்ச காரியம் சரியில்லை, நீ போன காரியம் சரியில்லைன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா உனக்கு வருகிற ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகி அது சாபமாக மாறிவிடும். உனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் மாறு தாறு மாற நடக்கிற பொழுது நாம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆகையினால இந்த வருஷத்துல, இந்த ஆசீர்வாதமான இந்த ஆண்டுல, தேவனுடைய சமூகத்துல
நீ கற்றுக்கொண்டவர்களை கை கொள். அதை விட்டுட்டு உலகத்தார் அவங்க இவங்க தேடுகிறதை தேடி என்னச்சுன்னா, அது எல்லாம் உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அது வேற பக்கத்துல பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, நாம தேடுகிறதும் விரும்புகிறதும் அதெல்லாம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம தேட வேண்டியவைகளை விட்டுட்டு தேடக்கூடாதவைகளை தேடுகிறபடினாலதான் சிக்கல் உண்டாகுது.
தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.